உங்க வேத புத்தகத்துல சங்கீதம் 16 நீங்க திறந்து வச்சுக்கலாம். அந்த வசனங்களை தான் நம்ம சற்று நேரம் தியானிக்க போகிறோம். ஒரு ஒரு கோல்டன் சாம் என்று பெயர் பெற்ற ஒரு நல்ல சங்கீதம். தேவனுக்குள் நமக்கு இருக்கிற ஆனந்தம், இன்பம் எவ்வளவு பெரிது, எவ்வளவு நிறைவானது என்பதை நமக்கு சுற்றி காட்டுகிற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் வந்து ஒரு ஒரு மனுஷன் ஒரு 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 செட்டில்டு காம் அப்படின்னுவாங்க, ஒரு நிரந்தரமான அமைதல், ஒரு உள்ளார்ந்த ஆனந்தம், தான் ஆராதிக்கிற தேவனுக்குள்ள தன்னுடைய நிகழ்காலமும் எதிர்காலத்துக்கு தேவையான சகலமும் கண்ட ஒரு மனிதன் எழுதின ஒரு சங்கீதம். இது தான் மக்கள் வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம் பாருங்களா. எல்லாருமே நமக்கும் அது கஷ்டம். எல்லாருமே நம்ம நிகழ்காலத்தில் மூழ்கி இருக்கிறோம். நிகழ்காரியமே நம்மளை அழுத்துகிறது. அதை கடந்து நாம் வந்து ஆவிக்குரிய விதங்களில் ஆண்டவருக்குள்ள நமக்கு இருக்கிற பேரின்பங்களை, ஆனந்தங்களை, சுதந்திரங்களை அதை ருசித்து அனுபவித்து அதில் திருப்தியாக இருக்கிறதுன்றது வந்து பரிசுத்தாவி ஒரு மனுஷனுடைய கண்ணை திறக்கலைன்னா அது நடக்காது. தாவீதுக்கு கஷ்டம் இல்லை நம்ம சொல்லக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்ட மனிதர்களில் ஒரு மனிதன் அவர். பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறார். வாழ்க்கையெல்லாம் கஷ்டம்தான். வாலிபத்திலிருந்து ஆடு, அவர் எப்போ ஆடு மேய்க்கிறதை விட்டு வந்தாரோ அப்பத்திலிருந்து வாழ்க்கை கஷ்டம் கஷ்டம். ராஜாவான பிறக்கும் உடல எத்தனை குடும்ப கஷ்டங்கள், புள்ள இழந்து போச்சு அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த கஷ்டங்கள் வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை, கஷ்டம் நிறைந்த வாழ்க்கைகளுக்கு மத்தியில் எல்லையற்ற ஆனந்தத்தை, திருப்தியை கண்ட ஒரு மனிதன் எழுதுகிற சங்கீதம். இந்த முழு சங்கீதத்தின் ஒரு ஒரு ஒரே ஒரு கருத்து என்னன்னா, எப்போ உலக வாழ்க்கை கஷ்டம் அப்படியெல்லாம் இருக்கு, தேவன கர்த்தரை உன்னுடைய உன்னத பொக்கிஷமாக, சொத்தாக நீ செஞ்சுக்கிட்டா உனக்கு நிகழ்காலத்திலையும் வரும்போற எதிர்காலத்திலையும் திருப்தியான ஆனந்தம் உனக்கு கிடைக்கும். தேவனை உன்னுடைய உச்சகட்ட பொக்கிஷமாக நீ செஞ்சுக்கிட்டீன்னா அது தானே ஆயிர மாட்டார். நீ அவரை அப்படி செஞ்சுக்கணும். அவர் தான் உன்னுடைய பொக்கிஷம், அவர் தான் உன்னுடைய சொத்து. அப்போ நிகழ்க இப்போத்துக்கும் எக்காலத்துக்கும் திருப்தியான பேரின்பத்தை நீ அனுபவிப்ப. அதான் இவர் சொல்றது. இந்த சங்கீதம் 1-2 பிரிச்சிருக்கிறோம். 1-6 வரைக்கும் 5 வகையில் எப்படிங்க ஆண்டவரை நான் என்னுடைய உன்னத பொக்கிஷமாக மாத்திக்கிறது. 5 வழிகள் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் 7-11 வரைக்கும் அப்படி தேவனுடைய பொக்கிஷமாக சொத்தாக மாறிட்டார்னா அதனால வருகிற நிகழ்கால நித்திய ஆனந்தங்களை விவரிக்கிறார். 7-11 வரைக்கும் நம்ம போன வாரம் பார்த்தோம். 2 காரியத்தை பார்த்தோம். 2 விதங்களில் தேவனை நம்முடைய பொக்கிஷமாக நம்ம மாற்றிக்க முடியும். எப்படி தேவனே, முதலாவது வசனம், தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள், பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் எல்லாம் கேட்பீங்க. ஸ்ரீலங்காவில் பஞ்சம் வருது, பக்கத்தூர் தான். நமக்கு விலைவாசி எல்லாம் ஜாஸ்தி போகுது. பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க, கேஸ் விலை ஏற்றிட்டாங்க, பல விதத்தில் அப்படியெல்லாம் வருது. கலங்குற ஒரு உலகம், எதிர்காலம் என்ன நடக்குமோ தெரியல. என்ன பண்ணுவேன் இந்த நேரத்தில்? ஆவிக்குரிய விதத்தில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை வஞ்சனையான காலத்தில் வாழுகிறோம், சோதனையான காலத்தில் வாழுகிறோம். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் தான் என்னுடைய பொக்கிஷமாக எப்படி நான் மாற்றிக்கிறது? அவரை என்னுடைய அடைக்கலமாக, என்னுடைய அடைக்கலமாக நம்ம மாற்றிக்கணும். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, யூ ஆர் மை ரிஃப்யூஜ், ஐ டேக் ரிஃப்யூஜ் இன் யூ, உம்மில் நான் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன். அதான் வருது. நம்பி இருக்கிறேன்றதை டிரான்ஸ்லேட் பண்ணி சிம்பிளிஃபை ஆக்கியிருக்காங்க. ஆண்டவர் எனக்கு பயம் வரும்போது, கலக்கம் வரும்போது, பிரச்சனை வரும்போது நான் யார்கிட்ட ஓடுறேன்? ஆண்டவர்கிட்ட நான் ஓடுறேன். அவர் தான் என்னுடைய அடைக்கலம். அதில் என்ன ஒரு வாக்கு சத்தமோ அதில் என்ன அடங்கி இருக்குன்னா, ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்க காப்பாற்றப்படுவாங்க. தேவனே என்னை காப்பாற்று, உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரை அடைக்கலமாக கொண்டவங்க நிச்சயமாக காப்பாற்றப்படுவார்கள் இல்லைங்களா. அதை தான் நம்பி இருக்கிறேன். நான் தகுதியாக இருக்கிறேன், அவருடைய தகுதியை சொல்லலை, அவர் விசுவாசத்தை, இப்பேற்பட்ட விசுவாசம், என்னுடைய அடைக்கலம் நீ தான் சாமி, என்னை காப்பாற்றக்கூடியவர் நீ தான் அப்படின்னும் போது அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். முதலாவது தேவனை நம்முடைய அடைக்கலமாக செஞ்சுக்கணும். ரெண்டாவது தேவனை நம்முடைய உச்சகட்ட நன்மையாக செஞ்சுக்கணும். என் நெஞ்சமே நீர் கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். இது ஐ திங்க் தேர் இஸ் அ டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம். நான் சொன்னேன் ஒரு விதத்திலேயே என்னுடைய செல்வம் உமக்கு எந்த விதத்திலையும் வேண்டாம், ஆனால் உம்மையன்றி வேற நன்மை எனக்கு இல்லை அப்படின்னு தான் இங்கிலீஷில் அது மாடர்ன் டிரான்ஸ்லேஷனில் வருது. தேவனை நம்முடைய உச்சக்கட்ட நன்மையாக செஞ்சுக்கணும். அவர் தான் என்னுடைய நன்மை. என்ன கஷ்டம் என்ன இதில் இருந்தாலும் அவர் தான் என்னுடைய நன்மை. அது என் நெஞ்சமே பாருங்களேன், ஒரு பர்சனலாக உள்ளிருந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை அவரை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் தான் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறீர், எல்லையற்ற யெகோவாவே உங்களுடைய பராமரிப்பின் ஆளுகை கீழே இருக்கிற நான் உம்முடைய ஆளுகையை ஒப்புத்து கொண்டு உம்முடைய ஆளுகைக்கு அடங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு இது. யூ ஆர் மை லார்ட். என் வாழ்க்கையை, என் வாழ்க்கையில அனுமதிக்கிறதெல்லாம் நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க. என் வாழ்க்கையில நீங்க என்னுடைய ஆண்டவரா இருக்கிறீங்க. யூ ஆர் மை லார்ட். உம்மை அந்த வாழ்க்கையில, இப்போ அந்த வாழ்க்கையில சொல்லியிருக்கிறீங்க, பஞ்சங்களும் உபத்திரங்களும் போர்களும் வரும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வாழ்க்கையில எனக்கு உம்மையன்றி வேற நன்மை இல்லை. மூன்றாவதாக எப்படிங்க ஆண்டவரை நம்முடைய பொக்கிஷமா செஞ்சுக்கிறது? நம்முடைய எல்லா நெருங்கிய உறவுகளுக்கும் ஆண்டவர் தான் ஆதாரமா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நம்ம யார் கூட நெருங்கி இருக்கிறோம், இந்த உலகத்துல யாரோடு அதிகமா இன்பமாக ஐக்கியத்துல இருக்கிறோமோ அதுக்கு அடிப்படை ஆண்டவரா இருக்கணும். பாருங்களேன், அதான் அவர் சொல்றாரு, பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு, மூணாவது வசனம், பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் பாருங்க, மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். அது ஐ திங்க் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப தமிழில் குழப்பி இருக்கிறாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, as for the saints who are on earth, they are the excellent ones in whom is all my delight. அப்படின்னா என்ன? என்னுடைய இன்பங்கள், என்னுடைய ஆனந்தம் இந்த உலகத்தில் யார் தெரியுமா? ஆண்டவரே. பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் இன்னும் பூமியில் இருக்கிறாங்க, அவங்க பரலோகத்துக்கு போகலை. அப்படின்னா விசுவாசிகள், அந்த விசுவாசிகள் வந்து அவங்க தான் என்னுடைய இன்பம், அவங்க தான் என்னுடைய சந்தோஷம், அவங்களுடைய ஐக்கியம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய எல்லா நெருங்கிய உறவுகள் யாரு, எனக்கு நெருங்கிய உறவினர்கள் யாரு, யாரோடு நான் ரொம்ப இன்பத்தையும் ஐக்கியத்தையும் நேரத்தையும் பேச்சையும் செலவிட விரும்புகிற? பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் இல்லைங்களா, அவங்க தான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். டேவிட் பாயிண்ட் என்ன? ஆண்டவரில் நம்முடைய சந்தோஷம் அதிகமாக ஆகணும்னா, ஆண்டவருக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷங்களை நம்ம இன்னும் அதிகமாக பார்க்கணும், அனுபவிக்கணும்னா, தேவனுடைய ஜனங்களுடைய ஐக்கியம் நமக்கு தேவை. தேவனுடைய ஜனங்களுடைய ஐக்கியத்தை ரொம்ப அனுபவிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி இல்லாமல் நான் தனியாக இருப்பேன், நான் ஆண்டவர் அப்படின்னா நிறைவான ஆண்டவருடைய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது இல்லைங்களா. இப்போ கம்யூனியனுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். கம்யூனியன் வரும்போது நம்ம தனியாக கம்யூனியன் எடுக்கிறது இல்லை. கம்யூனியன் டைமில் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு இல்லைங்களா, அதை வெளிப்படுத்தும்படி, அதே நேரத்தில் அவரோடு இணைந்திருக்கிற நாம், நான் எப்படி இணைந்திருக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு சகோதரனும் இயேசுக்குள்ளே இணைந்திருக்கிறாங்க. ஒன்றாக ஒரே சரீரமாக நாம் இணைந்திருக்கிறோம். அந்த சரீரத்தில் the communion of the saints அப்படின்னு ஒரு அதிகாரம் நம் விசுவாச அறிக்கையில் இருக்குது. அந்த communion, அந்த ஐக்கியம், அதுதான் நமக்கு பேரானந்தம், அதுதான் பெரிய சந்தோஷம். நமக்கு அப்படி இருக்கா? அதான் தாவீது சொல்கிறார், பூமியிலிருந்த பரிசுத்தவான்கள் இல்லை தான் என்னுடைய பிரியம், பிரியத்தை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்றார். அவங்க தான் அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்குறாரு? மகாத்துமாக்கள். பாருங்களேன், உங்களெல்லாம் மகாத்துமாக்கள் நான் கூப்பிடணும். மகாத்துமாக்கள், மகாத்மா காந்தி அவர் ஒருத்தர் தான் மகாத்மா அப்படின்னோம் நாம. ஆனால் இப்போ அவங்கள விசுவாசிகளுக்கு அவர் என்ன பேர் கொடுக்குறாரு? மகாத்மாக்களுக்கும். ஏன், என்ன மகாத்மா, என்ன பெருசாக அவங்க செஞ்சிட்டாங்க, பெரிய மகாத்மான்னு பேர் அவங்களுக்கு. அவங்க ஒன்றும் மகாத்மா மகாத்மா அவங்க செஞ்சதுனால மகாத்மாக்கள் அல்ல. இந்த உலகத்தில் ஆண்டவர் எத்தனையோ பெரியவான்கள் அதை மகாத்மா மாதிரி, மகாத்மா காந்தி மாதிரி செஞ்சுருக்கலாம், அதை செஞ்சுருக்கலாம், சாதிச்சிருக்கலாம், நட்டிருக்கலாம், பூமியை அது பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த உலகத்திலேயே மிக பெரிய மகாத்மாக்களாக ஆண்டவர் பார்க்கறது விசுவாசிகளை தான். The true மகாத்மாக்கள், the true aristocracy, உயர்ந்த மனிதர்கள், the excellent ones, பிரபுக்கள் மாதிரி. ஏன், அவர்களை தான் அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து, தன்னுடைய குமாரனுடைய ரத்தம், வெள்ளினாலும் அல்ல பொன்னினாலும் அல்ல, வெளியேர்ந்த ரத்தத்தை குறித்து கொடுத்து, கிரயத்தை கொடுத்து, அவ்வளோ விலை கொடுத்து வாங்கின முத்துக்கள் அவங்க, மகாத்மாக்கள் அவங்க. மகாத்மான ரொம்ப ப்ரெஷர், ரொம்ப வேல்யூபிள். அவங்கள பரிசுத்தப்படுத்தி இன்னமும் தன்னுடைய மத்தியஸ்த பணியில் அவங்களை தொடர்ந்து காத்து மகிமைப்படுத்துவதற்காக பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருகிற மகாத்மாக்கள் அவர்கள், பிரத்யேக ஜனங்கள் அவங்க. தேவன் இரட்சகருடைய நீதி, பரிபூர்ண நீதியை சுமத்தப்பட்டு இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர்கள் அவருக்குள்ள இருக்கிற, அவரோடு தன்னுடைய குமாரனோடு இணைக்கப்பட்டு அவருக்குள்ள இருக்கிற எல்லா பொக்கிஷங்களுக்கு சுதந்திரவாளிகளாக அவங்களை செய்து பரலோகத்துக்கு நிச்சயிக்கப்பட்டு அவங்களுக்காக பரலோகத்தில் ஒரு இடம் ரிசர்வ் ஆயிடுச்சு, குறிக்கப்பட்டு தன்னுக்கு அவர்களுடைய சார்பாக மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறெடுத்து கொள்ளப்பட்டு உன்னதங்களுக்கு உயர்த்தப்பட்ட மகாத்மாக்கள் இவங்க. அதனால்தான் அவங்கள பற்றி அவங்க என்ன எவ்வளோ விசேஷம்னு தெரிஞ்சிச்சுன்னா, கடவுள் எவ்வளோ விசேஷம், தன் கடவுளுடைய மக்கள் எவ்வளோ விசேஷம் தெரிஞ்சிச்சு. தாவீதுக்கு தெரியும், நமக்கு தெரியுதா? நம்ம மற்ற சபை மக்களை எப்படி பார்க்குறோம்? மகாத்மாக்களாவா பார்க்குறோம்? சில நேரத்தில் என்ன கேவலமாக பேசிடுறோம், சில நேரம் என்ன கேவலமாக வார்த்தைகளை யூஸ் பண்ணிடுறோம், எவ்வளோ தப்பு பாருங்களேன். இயேசு அதனால தான் மத்தேயுவில் சொன்னார், இந்த சிறியவரை குறித்து அசட்டையா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. இங்கே இருக்கிற ஏவனாவது இந்த சிறியவரில் ஒருவனுக்கு தடை எடரல் உண்டாக்கினா நான் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி அவனை நடு சமுத்திரத்தில் விடணும். ஏன்னா இவங்கெல்லாம் மகாத்மாக்கள் பாருங்களேன். தேவன் எவ்வளோ இவர்களுக்கு செய்திருக்கிறார், எவ்வளோ விலை கொடுத்துருக்கிறாரு. மகாத்மாக்கள் இவங்களுக்கு பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற மதிப்பு பெருசு. அவர் பயப்படாதே சிறு மந்தையே, பிதாவுடைய ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள போகிறீங்க. இன்றைக்கி அதுவும் அரசியல்வாதி, உங்கள் பெருசு அவங்க பொருசுன்னு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் நித்தியமாக மகாத்மாக்களாக இருக்க போகிறோம் அவங்க. அவங்களில் தான் எனக்கு சந்தோஷம், அவங்களுடைய கம்பெனி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன, கம்யூனியனுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகும்போது எனக்கு இந்த மகாத்மாக்கள் மேலே சந்தோஷம் இருக்கா, அவர்களோடு நேரத்தை செலவிடணும்னு இருக்கிறோமா, எப்படா கேட்க முடியும் ஓடிடலான்னு இருக்கிறோமா? ஏன் நமக்கு அந்த மகாத்மாக்கள் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு ஐக்கியம் நமக்கு இல்லை? அப்படி இல்லைன்னா ஆண்டவருக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை நம்ம நிச்சயமாகவே அனுபவிக்கவே முடியாது. ஏன் அவங்க என்னில் சந்தோஷம் காண்றாங்களா? நம்ம ஐக்கியத்தில் இன்னும் எப்படி நம்முடைய ஐக்கியத்தை அதிகப்படுத்த முடியும் இதான் பார்க்கணும். ஓகே, அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார், நாலாவது, அடுத்ததாக எப்படிங்க தேவனை என்னுடைய பொக்கிஷமாக மாற்றிக்கொள்றது? தேவனையே பிரத்யேக விதத்தில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ், அவரை அன்றி வேறு இடம் இல்லை. இல்லைங்களா, அவரை தான் என்னுடைய இருதயத்தில் உச்சக்கட்ட இடத்துல வச்சிருக்கிறதுனால அவரை என்னுடைய பொக்கிஷமாக மாற்ற முடியும். அவர் தான் என்னுடைய இருதயத்தில் ஆளுகை செய்கிற உச்சக்கட்டத்தை இடத்தை பெற்றவர். பாருங்கள், வேற எதுக்கும் வேற எந்த தேவர்களுக்கும் இடம் இல்லை. 4வது வசனத்தில் சொல்றாரு பாருங்களேன், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். வேதனை பெருகும். அந்நிய தேவர்கள், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்கள் பாருங்களேன், வெறும் பின்பற்றுகிறது இல்லை, அந்த வார்த்தையை பாருங்களேன், நாடி அப்படின்னா ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப வாஞ்சியோடு தேடி தேடி பின்பற்றுறது. நம்ம ஆண்டவரை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வார்த்தை, ஒரு வெறித்தனமா, ஒரு ஒரு பயங்கர வெறி, பயங்கர ஒரு ஆர்வம், வைராக்கியத்தோடு, அந்த ஒரு ஃபெனட்டிசம் பண்ணுவாங்க இல்லைங்களா, மத வெறியோடு பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். அவங்கள பார்த்து நம்ம வெக்கப்படணும். அவங்க அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறாங்க, நம்ம மெய்யான தேவனை நாடுறதும் இல்லை, சில நேரத்தில் பின்பற்றுறதும் இல்லை. பாருங்களா, வெரி சேட். அவங்க வந்து அப்படியே ஒரு குதிரை ஓடுற மாதிரி ஓடுறாங்க அதை தேடின்னு, நம்ம ஒரு ஆமை போகிற மாதிரி கூட போறதில்லை. ஏன்னா அந்நிய தேவர்களை ஆராதிக்கணும்னு என்னென்னலாம் செய்யறாங்க தெரியுங்களா, ஊருங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்யறாங்க, என்னென்ன பலிங்க, என்னென்ன இதுங்க, என்ன செய்யறோம் நம்ம ஆண்டவருக்கு? அவர் தான் நம்முடைய உச்சக்கட்ட இடத்தை அவர் கொடுத்துருக்குறோமா? ஆனா அந்த அந்நிய தேவர்களை நாடி தேடுறவங்களுக்கு கிடைக்கிற என்ன என்ன பலன் கிடைக்குது? வேதனைகள் தான் பெருகுது. வேதனைகள் தான் பெருகுதா, கஷ்டங்கள் தான் பெருகுது. வேதனைகள் பெருகுதுன்றது வந்து யாத்ராமத்தில் ஆண்டவர் வந்து ஏவாலை பார்த்து சொன்ன வார்த்தை ஒரு ஞாபகம் இருக்குங்களா? உன்னுடைய வேதனையை நான் அதிகப்படுத்த, ஒரு சாபமான வார்த்தை, பிள்ளை பெருப்பில் உன்னுடைய வேதனையை நான் அதிகப்படுத்துவேன். இது ஒரு வார்னிங். அவங்களுக்கு வேதனை அதிகமாக பெருகும். அந்நிய தேவர்களை, மெய்யான யெகோவா தேவனை விட்டு, பைபிளில் இருக்கிற கடவுளை விட்டுட்டு நாடி மற்ற தேவர்களை தேடுறவங்களுக்கு வேதனை தான் பெருகும், ஒரு விடுதலை கிடைக்காது. அதை ஞாபகப்படுத்தும்படிக்கு தான் மோசே என்ன பண்ணார், இஸ்ரவேல் ஜனங்க வந்து ஒரு கண்ணுக்குட்டியை ஏற்படுத்திட்டு அந்த கண்ணுக்குட்டிக்கு வேற பேர் வைக்கல, கண்ணுக்குட்டி தான் யெகோவான்னாங்க. பாருங்களேன், அதான் நீங்க பார்க்கணும். அவங்க அந்த கண்ணுக்குட்டியை கும்பிடல, அந்த கண்ணுக்குட்டி யெகோவா தான், இந்த கண்ணுக்குட்டி ஆண்டவர் யெகோவாவை நாங்க இப்படி ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு விக்ரம் கண்ணுக்குட்டியை பண்ணாங்க. மோசே என்ன பண்ணாரு, அந்த கண்ணுக்குட்டியை உடைச்சு பவுடர் ஆக்கி தண்ணியில மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் குடிக்க கொடுத்தாரு. எப்படி இருக்கும், தங்க பீசஸ் எல்லாம் குடிச்சா வயிறுல குடுகுடுன்னா இருக்கும், என்ன எரிச்சல் இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஏன் அதை ஞாபகப்படுத்துறாரு, அந்த நேரத்துல அது ரொம்ப இன்பமா இருக்கலாம், ஆனா அதுக்கு வேதனைகள் உனக்கு பெருகும். உண்மையான ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகி போறவங்க, அந்நிய தேவர்களை நாடுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். தாவீது என்ன சொல்றாரு, அதுல நான் ஒருபோதும் பங்கு பெற மாட்டேன், அவர்களை நாமங்களையும் நான் உச்சரிக்க மாட்டேன். பாருங்க, கடந்த வசனத்தில் அவர் என்ன சொன்னாரு, ஒரு பாசிட்டிவா என்னுடைய சந்தோஷம்லாம் யார்கிட்ட இருக்கும், தேவனுடைய மக்கள், சத்திய மக்கள், சத்திய தேவனை உண்மையான வழியில் ஆராதிக்கிறவங்களோடு தான் என்னுடைய சந்தோஷம். அதே நேரத்தில் ஒரு எச்சரிக்கை, அவிசுவாசிகளோடு, ஆண்டவரை நம்பாதவர்களோடு அவர்களுடைய ஐக்கியத்தில் நான் இருக்க மாட்டேன். ஒரு பக்கம் இருதயத்தை திறக்குது தேவனுடைய உண்மையான மக்கள் கிட்ட, இன்னொரு பக்கம் இருதயத்தை நம்ம மூடிக்கிறது. ஆண்டவர் அறியாதவங்க கிட்ட நம்ம ஒரு உறவு வைத்திருக்க வேண்டியதுதான், அவர்கள் எப்படியாவது இயேசு கிட்ட கொண்டு வர்றதுக்கு. ஆனா அதே நேரத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், அவங்களுடைய அவிசுவாசத்தினாலேயோ, போய் கடவுள்னாலேயோ, போய் நடத்தினாலேயோ நாம் ஈர்க்கப்படக்கூடாது. 1 Corinthians 13:33 சொல்லுது, Do not be deceived, bad company corrupts good character. வஞ்சிக்கப்படாது இருந்த கெட்ட சௌகாசம் நம்மளை கெடுத்துரும். அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்கள் வேதனை பெருகும். வேதனை பெருகும், அது அந்த வேதனை பெருகும். நமக்கு அந்த அதில் சந்தோஷம் இல்லை, அதில் சந்தோஷம் இல்லை. அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன்ங்களா. அவங்க வந்து அவர் ரொம்ப கொடுமை, சில நேரத்தில் மிருகங்களை வெட்டி, ஏன் மனுஷர்களை கூட வெட்டி, பிள்ளைகளை கூட வெட்டி இரத்த பலியெல்லாம் கொடுத்துருக்கிற ஜென்டைல் வழிமுறைகள்லாம் இருக்குது, அந்நியர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது. அவர்கள் நாமங்களை நான் உதடுகளினால் உச்சரிக்க மாட்டேன். அதில் எந்த உறவும் சவகாசமோ நான் வச்சுக்க மாட்டேன். அந்நிய தேவர்களோடு அந்த செய்கிற அந்த மக்கள் அவர்களுடைய ஐக்கியத்தில் நான் இருக்க மாட்டேன். அவங்க என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவங்களோட ஒரு ஃபெலோஷிப்பெல்லாம் எனக்கு கிடையாது, அவங்க பேரை கூட வாயில் எடுக்க மாட்டேன். இது வந்து வெறும் விக்ரமம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, சத்திய வழியில் இல்லாத எல்லா மக்களுக்கும் தான் பொருத்தம். கிறிஸ்தவன் பேரை வச்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லைங்களா, இப்போ கிறிஸ்தவன் பேர் வச்சுட்டு இருக்குது, ரோமன் கத்தோலிக் கிறிஸ்தவம் கிடையாது. அதே நேரத்தில் பாரம்பரிய சபைகள் என்ன செய்கிறாங்க, அந்நிய தேவர்களை தான் வச்சுருக்கிறாங்க, ஒரு கண்ணுக்குட்டியை வச்சுருக்கிறாங்க, மனித போதகங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. சத்திய வசனம் ஆண்டவரை ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆராதிக்கிற மக்கள் இல்லை, அவங்களுக்கு வேதனை தான் பெருகும். உண்மையான தேவனை அவரை தான் ஆராதிக்கணும், அவரை ஆராதிக்கிறது அவர் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அப்படித்தான் ஆராதிக்கணும். இல்லை இயேசு மாதிரி ஒரு படத்தை வச்சு நாம் ஆராதிப்போம், இல்லை வேறு பரிசுத்தவான்களை வச்சு ஆராதிப்போம், மரியாதை வச்சு நம்ம ஆராதிப்போம்னா அது வேதனை தான் பெருகும். ஏன்னா அந்நிய தேவர்கள் அவங்க பைபிளில் சொல்லாத தேவர்கள், உனக்கு விடுதலையே கிடைக்காது. அந்நிய தேவர்களை வணங்குறவங்க வேதனை பெருகும். அவங்களோடு அவங்க செய்கிற வழிகளை நான் பின்பற்ற மாட்டேன் அப்படின்றார். ஓகே, கடைசியாக எப்படிங்க தேவனை என்னுடைய பொக்கிஷம் ஆக்கி கொள்ள முடியும், ரொம்ப அருமையான கடைசி வசனம் பாருங்களா, 5வது வசனம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆண்டவரே, இது ஒன்று என்ன ஐடியானா, சுதந்திரம் போது சொத்து இல்லைங்களா, நமக்கு என்ன சொத்து, லேண்டு வீடு சொத்து. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து அந்த 12 கோத்திரங்களுக்கு ஆண்டவர் வந்து லேண்டை பிரித்து சுதந்திரமாக கொடுத்தார். ஆனால் ஒரு கோத்திரத்துக்கு என்ன பண்ணிட்டார், லேவி கோத்திரத்துக்கு ஆசாரியர்களுக்கு, ஆரோனை பார்த்து சொன்னார், அப்போ அவனுக்கு எந்த லேண்டும் கிடையாது, இவனுக்கு சொத்து எது தெரியுமா, நான் தான் உன்னுடைய பங்கு, நான் தான் உன்னுடைய சொத்து, உன்னுடைய சுதந்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் உனக்கு சொத்து நான் தான். தாவீது அதை எடுத்துக்கிட்டு தனக்கு இப்போ அப்ளை பண்ணிக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, அவருடைய ஐடியா என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்தை விட பெரிய சொத்து கடவுள் தான், கடவுள் தான், கடவுள் தான் போதுமான சொத்து. நம்முடைய எல்லா சந்தோஷத்துக்கு இந்த உலகத்தில் கொடுக்குற எல்லா சொத்துக்களை விட பெரிய சந்தோஷம் கடவுள் நம்முடைய சொத்தா இருந்தால் அது மட்டும்தான் கொடுக்க முடியும். எவ்வளோ பெரிய பில்லியனர், எவ்வளோ பெரிய பணக்காரங்க, அது இது இருக்கு, ஆனால் ஆனந்த நிறைவுக்கு நமக்கு சொத்துன்னு ஒன்று இருந்தால் கடவுள் நம்முடைய சொத்து ஆயிட்டார்னா பாருங்களேன், சுதந்திரம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்கும் ஆனவர். நம்ம சொல்ல முடியுமா, கர்த்தர் என் சுதந்திரம், அவர் தான் என்னுடைய சொத்து. யோசிச்சு பாருங்க, என்ன கடவுள் போய் என்னுடைய சொத்தா, கடவுள் யாருன்னு நமக்கு தெரியுமா. 2வது நம்முடைய விசுவாச அறிக்கையில் 2வது அதிகாரம் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி போட்டிருக்கு, என்னன்னா போட்டிருக்கு, தன்னியல்புள்ளவர், எல்லையற்றவர், போதுமானவர், வல்லமையானவர், பரிசுத்தர், மிகவும் இரக்கம் உள்ளவர், புரிந்து கொள்ள முடியாதவர், ஞானம் உள்ளவர், இறையாண்மை உள்ளவர், சகலத்தையும் தன்னுடைய ஆளுகைக்குள் ஆளுகிறவர், அவருடைய எல்லா பரிபூர்ண குணாதிசயங்களும் கடவுளின் சொத்தா மாறிட்டார்னா அந்த குணாதிசயங்கள்லாம் எனக்கு வேலை செய்யும், என்னுடைய சொத்தா மாறிடுச்சு. அவர் சர்வ வல்லமை உள்ளவர்னா அவருடைய சர்வ வல்லமை என்னுடைய நன்மைக்காக வேலை செய்யும், அது என்னுடைய சொத்து. அவர் இரக்கம் உள்ளவர்னா அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் என் மேல காட்டணும். அவர் ரொம்ப கிருபை உள்ளவர்னா கிருபை உச்ச காட்டும், என்னுடைய சொத்து. த லார்ட் இஸ் மை போர்ஷன். யோசிச்சு பாருங்களேன், இங்கு ரொம்ப பெருசுங்க. நம்ம யோசிச்சு ஆபிராம் ஒரு வாட்டி ஆண்டவர் திடீர்னு பார்த்துட்டு, ஆபிராமே நீ சோதோமில் அதை எடுத்துக்கல இதை எடுத்துக்கலான்னு கவலைப்படாத. நான் ஐ எம் யுவர் எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட். ஆபிரகாம் இப்படின்னு முறைச்சி பார்த்துருப்பார். சொத்து கடவுளை என்னுடைய சொத்தா, இதை பொட்டலம் கட்டி எங்கேயாவது தூக்கிட்டு போக முடியுமா, இதை கையில் கோர்க்க முடியுமா? வானமும் பூமியும் என்னுடைய சொத்து இருந்தாலும் அது ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஏன் இந்த பூமியே இந்த அண்ட சராசரத்தில் ஒரு துளி தான், யோசிச்சு பாருங்களேன். அது மாத்திரம் இல்லை, இந்த அண்ட சராசரமே கடவுளுக்கு முன்னாடி, எல்லையற்ற தேவனுக்கு முன்னாடி என்ன, எவ்வளோ பெரிய சொத்து இது, எவ்வளோ லார்ஜ் போர்ஷன். இதுக்கு இது ஒரு இது வளைச்சு போட்டுக்கிட்டேங்க, அந்த பக்கத்தில் இருக்கிற சைட்டை நான் வளைச்சு போட்டுக்கிட்டேங்க, அதை வளைச்சு போட்டு இவரை வளைச்சு போட முடியுமா? எவ்வளோ பெரிய சொத்து இவர், யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய சொத்து வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் கடந்தது. வானமும் பூமியும் கொல்ல முடியாத சொத்து நமக்கு, அவ்வளோ பெரிய சொத்து. தாவீது அதை யோசிச்சு பார்க்குற, என்னுடைய சுதந்திரங்கள், என்னுடைய சுதந்திரம் நீங்க, என்னுடைய பங்கு. கடவுள் யாருன்னு தெரிஞ்சா, கடவுள் தன்னையே சொத்தாக கொடுக்கிறாருன்னு தெரிஞ்சா எவ்வளவு பாக்கியவான்கள். இதை விட ஒரு பெரிய இறக்கம் என்ன இருக்க முடியும் ஒரு மனுஷனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு ஆளுக்கு? கடவுளுடைய எந்த அளவுக்கு நம்ம வேல்யூ வச்சிருக்கிறோம், அந்த வர்த் எந்த அளவுக்கு, இதை விட ஒரு வேல்யூ என்ன இருக்க முடியும், யோசிச்சு பாருங்களேன். இதை விட ஒரு கடவுள் வேற என்ன பெருசு செய்யணும்? ஒரு பெரிய நல்லத்தனமே என்னன்னா, என் சொத்தெல்லாம் உனக்கு எழுதி கொடுக்குறேங்க அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னான்னா அது பெருசு. நம்ம மேலே அன்பு இல்லைனாலும் சொத்து கொடுத்துடலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே அன்பு இல்லைனாலும். ஆனால் எந்த அளவுக்கு அன்பு இருந்தால் என்னையே சொத்தாக உனக்கு கொடுக்குற, அது ரொம்ப பெரிய விஷயங்க. அதை நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்க்கலாம். இந்த வசனத்தை திருப்பி திருப்பி யோசிச்சு பாருங்க. இதை விட கடவுள் வேற என்ன கொடுக்க முடியும்? பெரிய நம் வாழ்க்கையிலேயே கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்கும் ஆனவர். என் சுதந்திரத்தை தேவரை காப்பாற்றுவது என் சுதந்திரம் அவர், என்னுடைய பாத்திரத்தின் பங்கு அவர். அதனால்தான் தாவீது தொடர்ந்து 6வது வசனத்தில் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. சிறப்பான என்னப்பா பெருசு, என்ன ஒரு நீ பெரிய ராஜா ஆயிட்ட தாவீது, மற்றவங்க இல்லையா எவ்வளோ பெரிய ராஜா, உன்னை விட பெரிய ராஜா இல்லை, அதெல்லாம் பாயிண்ட் இல்லை அவருக்கு, மற்றவங்க கிட்ட இருக்கலாம். ஆனால் என்னுடைய நேர்த்தியான சுதந்திரம், என்னை விட்டு எடுபடாத சிறப்பான சுதந்திரம் எது தெரியுமா? கர்த்தர் என்னுடைய பங்கு, என் பாத்திரம் அவர், என்னுடைய சொத்து அவர், இல்லைங்களா? அது என்னை விட்டு எடுபடவே முடியாது. எவ்வளோ பெரிய பெரிய ஆசீர்வாதம், அதை யோசிச்சு பாருங்களேன். இட்ஸ் அ பிக் பிளஸ்ஸிங். நமக்கு நேரம் இல்லை, இதோடு நம்ம முடிக்கணும். ஓகே, இந்த 5-6 வசனங்களை என்ன பார்த்துருக்குறோம்? ஆண்டவருக்குள்ள பெரிய பேரின்பங்கள், ஆனந்தங்கள் இருக்கு. அந்த ஆனந்தங்களை நம்ம நிறையும் போது வேற எந்த ஆனந்தமும் நமக்கு தேவையில்லை. அது அது ஆண்டவர் நம்முடைய சொத்தானா, உச்சக்கட்ட சுதந்திரம் ஆனா தான் அதை அனுபவிக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? 1வது வசனம், அவர் என்னுடைய அடைக்கலம் ஆகணும். என்னுடைய எல்லாத்துக்கும் அவர்கிட்ட தான் ஓடணும். உச்சக்கட்ட நன்மை என் வாழ்க்கையில் அவராக தான் இருக்கணும். அவருடைய அடிப்படையில் தான் மற்ற நெருங்கிய உறவுகள்லாம் நமக்கு இருக்கணும். அவருடைய பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தான் என்னுடைய சந்தோஷம். அவருக்கு தான் உச்சக்கட்ட இடம் என்னுடைய இருதயத்தில் இருக்கணும். கடைசியாக அவரை தான் என்னுடைய நிகழ்கால நித்திய சொத்தாக நான் பார்க்கணும். அதை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை இப்படி செஞ்சால் என்னங்க ஆகும், என்னங்க வாழ்க்கையில் நடக்கும், அதை தான் அடுத்த வசனங்கள் சொல்லுது. நம்ம அடுத்த தொடர்ந்து படிக்கலாம்.